அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஆகஸ்ட் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடர் செய்தி அரங்கத்தில் ஊபர், ஓலா உள்ளிட்ட செயலி சார்ந்த வாடகை கார் நிறுவனங்களுக்கு எதிராக சென்னையில் வாடகை கார் ஓட்டுநர்கள் நடத்திய போராட்டம்.
எல்லாரையும் நாங்கள் கொண்டு நாங்கள் 12 மணிக்குள்ளே நாங்கள் போய் நாங்கள் வீட்டில் விட்டுறோம். காலை 4 மணிக்கு எடுத்தோம், நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுறோம். எல்லாரையும் நாங்கள் வீட்டில் கொண்டு விட்டுட்டு நாங்கள் எப்போ வீட்டுக்கு போய் போகிறது, நாங்கள் எப்போ சாப்பிட்றது, எப்போ நாங்கள் தூங்குறது.
இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் கீரிமலையில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் திட்டத்துக்கு வடமாகாண முதலமைச்சர் எதிர்ப்பு.
கீரிமலை பிரதேசத்தில் மீன்பிடி துறைமுகம் ஒன்றை அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும். இதனை அரசு நன்கு புரிந்து கொண்டு மாற்று திட்டங்களை முன்வைக்கும் என நம்புகின்றேன்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் பிரமீலா கிருஷ்ணன்.
இஸ்லாமியவாதிகளால் கொல்லப்பட்ட 84 பாதிரியார் ஷாக் ஹமலுக்கு பிரான்சின் ரூவன் பேராலயத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கின் போது பலரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பேராயர் தலைமையில் இந்த இறுதிச் சடங்கு வழிபாடு நடைபெற்றது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டார். அன்பையும் சகிப்பு தன்மையையும் விதைத்திருக்கிறார் என்று கொல்லப்பட்ட பாதிரியாரின் சகோதரி ரோஸ்லின் தன்னுடைய சகோதரர் பற்றி தெரிவித்திருக்கிறார். அனைவரும் அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அவருடைய இறுதிச் சடங்கின் போது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.
திங்களன்று ரஷ்யாவின் ராணுவ போக்குவரத்து ஹெலிகாப்டர் கிளர்ச்சியாளர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்திற்கு அருகில் ஒரு நகரத்தில் விஷவாயு பீப்பாய்கள் வீசப்பட்டுள்ளன என்று சிரியாவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இட்லிப் மாகாணத்தில் உள்ள சாராகப் என்ற நகரத்தில் மருத்துவர் ஒருவர் பிபிசியிடம் பேசுகையில், திங்களன்று ஒரு ஹெலிகாப்டர் குளோரின் நிறைந்த 2 பீப்பாய்களை நகரத்தின் மையத்தில் வீசிவிட்டு சென்றது என்றார். அது குளோரின் என்று மக்களுக்கு தெரியும், ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தில் இதுபோல விஷவாயு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார்.
நைஜர் டெல்டாவில் எண்ணெய் வளங்களை தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க முன்னாள் தீவிரவாதிகளுக்கு நைஜீரிய அரசு மீண்டும் பணம் கொடுக்க தொடங்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அவர்களுக்கு பணம் கொடுப்பது நிறுத்தப்பட்டதிலிருந்து தாக்குதல்கள் தீவிரமடைந்தன. அதனால் எண்ணெய் உற்பத்தி பணிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. 2009 செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் தீவிரவாதிகள் தங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகை கொடுத்தால் அவர்கள் எண்ணெய் குழாய்களை சேதப்படுத்துவதை நிறுத்துவதாக தெரிவித்திருந்தனர்.
தெற்கு சூடானின் வன்முறைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள அருகில் இருக்கும் உகாண்டாவிற்கு செல்ல முயலும் மக்களை ஆயுத குழுக்கள் தடுத்து வருவதாக ஐநாவின் அகதிகள் மற்றும் அகதிகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உகாண்டாவுக்கு செல்லும் சாலைகளில் இந்த ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருவதாக அது கூறியுள்ளது. இந்த ஆயுத குழுக்கள் இளைஞர்களையும் சிறுவர்களையும் கட்டாயப்படுத்தி சேர்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 சுமார் 60,000 பேர் தெற்கு சூடானில் இருந்து வெளியேறியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது.
HIV தடுப்பு சிகிச்சைக்கு பொது நிதி ஆதரவு சுகாதார சேவையை பயன்படுத்தலாமா என்பது தொடர்பான உயர்நீதிமன்ற வழக்கில் பிரிட்டிஷ் உதவி நிறுவனம் ஒன்று வெற்றி பெற்றிருக்கிறது. அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் கென்யா போன்ற நாடுகளில் PRB என்று அறியப்படும் இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. ஆனால் இங்கிலாந்தின் தேசிய சுகாதாரத்துறை சட்டப்படி இதற்கு நிதி உதவி அளிக்க முடியாமல் இருப்பதாக வாதிட்டது. சுகாதாரத்துறையின் தீர்மானத்திற்கு எதிராக தீர்ப்பு வந்துள்ளதில் உற்சாகமடைந்துள்ளதாக இந்த வழக்கை தொடுத்த தேசிய உதவிகள் டிரஸ்ட் கூறியிருக்கிறது.
துருக்கியில் கடந்த மாதம் தோல்வியில் முடிந்த ராணுவ ஆட்சி கவிழ்ப்பிற்கு மேற்கத்திய கூட்டாளி நாடுகள் ஆதரவு அளித்தன என்று அதிபர் எர்துவான் குற்றஞ்சாட்டியுள்ளார். தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர், மேற்கத்திய நாடுகள் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறார்களா அல்லது தீவிரவாதத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் நாடு கடத்தப்பட்ட மதகுரு ஃபெதுல்லா குயேலனை அமெரிக்கா ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தறிஞர்கள் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஊபர் மற்றும் ஓலா போன்ற செயலி சார்ந்த வாடகை கார் நிறுவனங்கள் அறிவித்த கவர்ச்சிகரமான வாய்ப்புகளை தொடர்ந்து பல வாடகை கார் ஓட்டுநர்கள் அந்த நிறுவனங்களுடன் தங்கள் கார்களை இணைத்துக் கொண்டனர். இதனால் பல உள்ளூர் கால் டாக்ஸி நிறுவனங்கள் முடங்கிவிட்டன. இந்நிலையில் அந்த ஓட்டுநர்கள் அந்நிறுவனங்களுக்கு எதிராக இன்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அது குறித்து சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஓலா, ஊபர் போன்ற செயலி சார்ந்த வாடகை கார் நிறுவனத்தில் இணைந்து இயங்கும் ஓட்டுநர்கள் இந்த நிறுவனங்கள் நிர்ணயிக்கும் இலக்குகளால் கடுமையான பணிச்சுமைக்கு ஆளாவதாக கூறி இன்று சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓலா, ஊபர் நிறுவனங்களோடு இணைந்து செயல்படும் வாடகை கார் ஓட்டுநர்களின் ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று நடைபெற்றது. இந்த போராட்டம் குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய ஓட்டுநர்கள் பல பிரச்சினைகளை முன்வைத்தனர். குறிப்பாக குறைந்தபட்ச உத்தரவாத தொகையை பெற வேண்டுமானால் ஒரு நாளில் குறைந்தது 17 பயணங்களை மேற்கொள்ள வேண்டுமென்றும், அதில் மாலை நேரத்தில் 5 பயணங்களை மேற்கொள்ள வேண்டுமென்றும் சொல்வது தங்களது உடல்நலத்தை கடுமையாக பாதித்திருப்பதாக ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். இம்மாதிரியான கட்டுப்பாடுகளால் தங்கள் குடும்ப வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ராஜு என்ற ஓட்டுநர் கூறினார்.
நாங்கள் மினிமம் 18 ட்ரிப்பு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் எங்களுக்கு இது காசு கிடைக்கும். நாங்கள் அந்த 18 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணதுக்கு நாங்கள் 20 மணி நேரம் நாங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் எப்போ சார் நாங்கள் வீட்டுக்கு போகிறது? நாங்கள் கேட்குற கேள்வி தான். எல்லாரையும் நாங்கள் கொண்டு நாங்கள் 12 மணிக்குள்ளே நாங்கள் போய் நாங்கள் வீட்டில் விட்டுறோம். காலை 4 மணிக்கு எடுத்தோம், நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுறோம். எல்லாரையும் நான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு நாங்கள் எப்போ வீட்டுக்கு போய் போகிறது, நாங்கள் எப்போ சாப்பிட்றது, எப்போ நாங்கள் தூங்குறது?
குறிப்பாக மாலை 4 மணியிலிருந்து 11 மணிக்குள் 5 பயணங்களை சென்னை நகருக்குள் மேற்கொள்வது சாத்தியமே இல்லை என்றும், இதன் காரணமாக வேகமாக வாகனங்களை இயக்கி விபத்துகள் நேரிடுகின்றன என்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இருந்தபோதும் இந்த நிறுவனங்கள் 1 கிலோமீட்டருக்கு அளிக்கும் கட்டணங்கள் மிக குறைவாக இருப்பதாக ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிறுவனங்கள் துவக்கத்தில் தங்களுக்கென எடுத்துக்கொண்ட கமிஷன் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கூறுகிறார் கணபதி என்ற ஓட்டுநர்.
நாங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 5% கமிஷன் தான் எடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ 22% எடுக்கிறாங்க. டிவைஸுக்கு காசு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நெட்டுக்கு இப்போ டெய்லி 50 ரூபா பிடிக்கிறாங்க. இத்தனை டியூட்டி ஓட்டு இவ்வளோ காசு தரேன், இவ்வளோ டியூட்டி எடு அப்படின்றாங்க. முதல்ல பீக் அவர் டைமிங் வந்து கிடையவே கிடையாது. இப்போ ஈவினிங் 5 to 4 to 10 வந்து நீ கம்பல்சரி 5 புக்கிங் எடுத்தே ஆகணும். அந்த 5 புக்கிங் எடுத்தால் தான் நாங்கள் சொல்கிற காசு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஈவினிங் டைமில் ஓட்ட முடியுமா? ஷார்ட் பிக்கப்பாக வந்தாலும் ஓட்டலாம், எல்லாம் லாங் பிக்கப் தான் வருது. கிலோமீட்டருக்கு 6 ரூபாய், ஆட்டோக்கே 12 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன வரும்?
சென்னை நகரில் ஆட்டோக்களுக்கே 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபாய் கட்டணமாக இருக்கும் நிலையில், கார்களுக்கு கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் முதல் கட்டணம் வைத்திருப்பது தங்களை சிக்கலுக்குள்ளாக்குகிறது என்கிறார்கள் ஓட்டுநர்கள். குறைந்தபட்ச உத்தரவாத தொகை திட்டத்தை கைவிட வேண்டும். 1 கிலோமீட்டருக்கு 9 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை குறைந்தபட்ச கட்டணம் வசூலிக்க வேண்டும். கமிஷன் தொகையை குறைக்க வேண்டும் என்பதை இந்த ஓட்டுநர்கள் வலியுறுத்துகின்றனர்.
கிலோமீட்டருக்கு 17 ரூபா டிசைர் வண்டிக்கு, இண்டிகா வண்டிக்கு கிலோமீட்டருக்கு 16 ரூபா, ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா. இந்த ரேட்டு மினிமம் 100 ரூபா. 4 கிலோமீட்டருக்கு எந்த சார்ஜும் கிடையாது. அதை போகும்போது அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு இந்த ரேட்டை நிர்ணயம் பண்ணி சொல்லி கேட்குறோம். இந்த பீக் டைம் இதுவும் போடாத. அந்த பீக் டைம் போடும்போது நான் அதை எடுக்கணுன்றக்காக நான் ரொம்ப வேகமாக வாகனத்தை செலுத்தணும். அதனால நிறைய உயிர் சேதம் வரும், விபத்து வரும். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நீ எடுத்துட்டு என்னோடய ரேட்டை நிர்ணயம் பண்ண என் தேவைக்கு ஓட்டிக்கிறேன்னு சொல்லி தான் அந்த போராட்டத்தை எடுப்போம்.
ஆட்டோக்களுக்கு அரசே குறைந்தபட்ச கட்டணத்தை நிர்ணயித்திருப்பதைப் போல, இம்மாதிரி செயலி சார்ந்த வாடகை கார்களுக்கும் அரசே குறைந்தபட்ச கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கோருகிறார்கள் ஓட்டுநர்கள். இதேபோல கடந்த மே மாத துவக்கத்தில் ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தை அடுத்து ஒரு நிறுவனம் மாலை நேர பயண கட்டுப்பாட்டை நீக்கியுள்ளது. ஓட்டுநர்களின் இந்த பிரச்சனைகள் குறித்து ஓலா நிறுவனத்திடம் கேட்டபோது, தாங்களால் இந்த விவகாரங்கள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்க முடியாது என்று கூறினார். சென்னை நகரில் தற்போது 10,000 மேற்பட்ட வாடகை கார்கள் இம்மாதிரி செயலி சார்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இயங்கி வருகின்றன.
முரளிதரன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இன்று கொழும்பில் நடைபெற்ற இலங்கையின் பொருளாதார உச்சிமாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தனது அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். அது குறித்து லண்டனிலிருந்து சார்ல்ஸ் பீட்டர்.
அரசு நிதி கடந்த காலங்களில் முறையான முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்படாததன் காரணத்தினால் மிகப்பெரிய நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஆரம்பமான இலங்கை பொருளாதார மாநாடு 2016 துவக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். நாட்டில் நிலையான பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காக தனியார் துறையுடன் இணைந்து வர்த்தக செயற்திட்டங்களை முன்னெடுக்க அரசு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
அரசின் நிதி முறையாக முதலீடு செய்யப்படாமல் வீண் செலவு செய்யப்பட்டமையினாலும், மோசடி மற்றும் தேவையற்ற விரயம் காரணமாகவும் நாங்கள் இன்று நிதி நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றோம். நிவாரணங்களுக்காக செலவிடப்படும் நிதி பற்றி நாம் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுதிலும், மக்களுக்கு வழங்கப்படுகின்ற நிவாரணங்களை அரசாங்கத்தால் நிறுத்த முடியாது. கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பண வீண் விரயத்தின் பலனைத்தான் தற்பொழுது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்
என்று கூறிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு கடந்த 20 ஆண்டு காலத்தில் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் வழங்கிய பங்கு குறித்து திருப்தி அடைய முடியாதுள்ளதாகவும் கூறினார்.
இந்த நிதி நெருக்கடியிலிருந்து வெளிவருவதற்கு அரச நிதி முகாமைத்துவத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மாற்றங்களை நாங்கள் அமல்படுத்த வேண்டியிருக்கின்றது. நாட்டில் இருக்கின்ற வளத்தை பயன்படுத்தி முறையான நிதி திட்டமிடல் மூலம் பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
சார்ல்ஸ் பீட்டர். யாழ்ப்பாணம் மாவட்டம் கீரிமலையில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அது குறித்து மாணிக்க வாசகம்.
இந்துக்களின் புனித பூமியாகிய யாழ்ப்பாணம் கீரிமலையில் மீன்பிடி துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சியானது சினத்தை ஏற்படுத்தியிருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆடி அமாவாசை தினத்தையொட்டி கீரிமலையில் நடைபெற்ற பிதுர்கடன் செலுத்தும் வைபவத்தில் கலந்து கொண்டு இன்று அவர் உரையாற்றினார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் பெருந்தொகையான பொதுமக்களின் காணிகளை கைப்பற்றி இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள பிரதேசத்துக்கு அண்மையில் பிதுர்கடன்களை மேற்கொள்கின்ற முக்கிய கடலோர புனித தலமாகிய கீரிமலை அமைந்திருக்கின்றது. மயிலொட்டி துறைமுகத்தையும் அதனை சூழ்ந்துள்ள பொதுமக்களின் காணிகளையும் இராணுவத்தினர் 30 வருடங்களுக்கு மேலாக கைப்பற்றி நிலை கொண்டிருக்கின்றனர். இராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும், பொதுமக்களிடம் இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்று நீண்டகாலமாக இடம்பெயர்ந்த மக்கள் போராடி வருகின்றார்கள். இந்த நிலையில் மயிலொட்டி துறைமுகத்தையும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களையும் மீள கையளிப்பதாக கூறிக்கொண்டு அதன் அருகில் உள்ள கீரிமலையில் மீன்பிடி துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகள் மேற்கொண்டிருப்பது கண்ணியமற்ற செயலாகும் என வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
எமது மத்திய அரசின் அரசியல் தலைவர்கள் இங்கு ஒரு மீன்பிடி துறைமுகத்தை அமைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவது எமக்கு சினத்தை ஏற்படுத்துகின்றது. இலங்கையின் மிக பிரபல்யமானதும் இயற்கை துறைமுகமாகிய மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை தமது தேவைக்கும் இராணுவ பயன்பாட்டிற்கும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் கவல நோக்கில் மத்திய அரசு எதுவித கலந்துரையாடல்களோ அல்லது சமூகம் சார் விழிப்புணர்வுகளோ அற்ற நிலையில் கீரிமலை பிரதேசத்தை மீன்பிடி துறைமுகமாக மாற்ற முயன்றுள்ளது. இந்து சமய ஆலயங்களோ அல்லது கிறிஸ்தவ பௌத்த சமய தலங்கள் ஆயினும் சரி அவற்றின் புனிதம் எச்சந்தர்ப்பத்திலும் குறைவடையாது பாதுகாக்கப்படல் வேண்டும். அந்த வகையில் மயிலிட்டியை நாம் விடுவிக்கப் போகின்றோம் என்று கூறிக்கொண்டு கீரிமலை பிரதேசத்தில் மீன்பிடி துறைமுகம் ஒன்றை அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும். இதனை அரசு நன்கு புரிந்து கொண்டு மாற்று திட்டங்களை முன்வைக்கும் என நம்புகின்றேன்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கு மாகாண மோதூரில் ஏசிஎஃப் எனப்படும் சர்வதேச தொண்டு நிறுவனத்தின் உள்ளூர் பணியாளர்கள் 17 பேர் கொல்லப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து ஆர் உதயகுமார் வழங்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கையில் பிரான்ஸ் நாட்டு தொண்டர் நிறுவனமான ஆக்ஷன் ஃபர்ம் உள்ளூர் பணியாளர்கள் 17 பேரின் படுகொலைக்கு 10 வருடங்களாகியும் இன்னமும் நீதி கிடைக்கவில்லை என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டுகின்றது. இப்படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டுகின்றது. 2006 ஆகஸ்ட் மாதம் 4 மூதூர் நகரில் இயங்கிய ஆக்ஷன்ஃபார்ம் அலுவலகத்துக்குள் வைத்து 4 பெண்கள் உட்பட உள்ளூர் பணியாளர்கள் 17 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. போர்க்குற்றம் மற்றும் இப்படுகொலை தொடர்பாக வெளிநாட்டு பங்களிப்புடன் கூடிய விசாரணை உரிய முறையில் நடைபெறுவதை ஜனாதிபதி உறுதிப்படுத்த வேண்டுமென்று அந்த அறிக்கையில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி கேட்டுள்ளது. இந்த அறிக்கை வரவேற்கத்தக்கது என்கின்றார் இந்த விவகாரத்தை கையாண்ட மனித உரிமைகள் சட்டத்தரணி KS ரத்னவேல்.
மனித இனமே வெறுத்து வெட்கி தலைகுனியும் ஒரு இந்த விடயம் ஸ்தலத்திலிருந்து கூப்பிடு தூரம் வரையில்தான் போலீஸ் நிலையம் இருந்திருக்கிறது. மிக இலகுவாக அவர்கள் உடனே வந்திருக்கலாம், அவர்கள் குற்றம் இழைத்தவர்களை பேசலாம், ஆனால் அது ஒன்று நடத்தப்படவில்லை. ஏனென்றால் அதனால்தான் இந்த விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படாதபடியினால் இன்றைய நாள் கூட இது பற்றிய ஒரு நீதி விசாரணை நம்பகமான ஒரு நீதி விசாரணை நடைபெறாமலே இருக்கிறது. அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். தற்போதைய இந்த அரசாங்க தனது பொறுப்பை உணர்ந்து சட்டத்தின் ஆட்சியை நிலைபெறச் செய்வதற்கும் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கும் ஒரு நம்பகமான ஒரு விசாரணை நெறிமுறையை இங்கு கொண்டு வராவிட்டால் இந்த ACF இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையும் நடைபெற முடியாத ஒரு சாத்திய கூறுதான் தென்படுகிறது
என்றார் மனித உரிமைகள் சட்டத்தரணி KS ரத்னவேல்.
ஆர் உதயகுமார். அடுத்து தற்போது வந்த ஒரு செய்தி. இலங்கையில் கண்டி மாவட்டம் ஹந்தானை பகுதியில் இயங்கி வந்த தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் தங்கி கல்வி கற்று வந்த மாணவிகள் 19 பேரில் 9 பேர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கண்டி போலீஸ் தலைமையகம் BBC சிங்கள சேவையிடம் உறுதி செய்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கண்டி போலீஸ் தலைமையக பொறுப்பு அதிகாரி நிபுண தெஹிமக தெரிவித்துள்ளார். துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிகள் 15 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.